உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இருப்பது நிற்பது நடப்பது எல்லாம் உங்கள் சித்த கிருபை ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு நாளை தருவதே உமது கிருபை ஆண்டவரே. உம்மாலே நாங்கள் வாழுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வழியும் சமத்துல அப்பா பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சமத்துல வருகிறோம். இவ்வளவு நேரம் ஆராதித்தோம் ஆண்டவரே, இவ்வளவு நேரம் துதித்தோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீ செய்த நன்மைகளுக்கா நன்றி ஆண்டவரே. இனிமேலும் ஒவ்வொருக்கும் நீ செய்ய போற நன்மைகளுக்கா நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே அது வார்த்தை ஆண்டவரே, வானமும் பூமியும் ஒழுந்தாத வார்த்தை ஒழியாது கத்தாவே. இந்த வார்த்தையும் சமத்துல ஒப்பு கொடுக்கிறோம். என்னை திருவணியிலே மறைத்து நீ வெளிப்படும்படியா, நீ பேசும்படியா, நீ இடைப்படும்படியா நாங்கள் உச்சபிக்கிறோம். எல்லாவற்றையும் சமத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உமது நாமம் ஒன்று மயப்படும்படியா நாங்கள் உச்சபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிதாவே. ஆமா, வேதத்தில் இருந்து நாங்கள் பார்க்கிறேன் சொன்னால் அநேக காரியங்களை குறித்து வேதத்திலிருந்து பார்க்கலாம். ஆனால் இந்த வேதம் ஒரு மையப்பொருளை, ஒரு காரியத்தை மையமாக கொண்டுதான் இது எல்லாம் நடைபெறுகிறது. ஆகவே அந்த காரியத்தை குறித்து வேதத்தில் இருந்து மூன்று காரியங்களை குறித்து பார்த்து நாங்கள் செபிக்க போகிறோம். ஆகவே இன்றைக்கு கிறிஸ்துமஸ் நாள்னு சொன்னால் ஜெர்மன்ல எல்லா இடங்களும் என்னது, ஒரே கொண்டாட்டம், பரிசுகளை கொடுப்பது, எல்லா கடைகளை பாருங்க, ரோட்டுகளை பாருங்க, எல்லா இடமும் வெளிச்சம், வீடுகளை பாருங்க, ஜன்னல் வழியை வெளிச்சங்கள், எல்லா இடத்திலும் வெளிச்சத்தை உருவாக்கி சந்தோஷமாய் அன்பளிப்பை கொடுத்து, சிறு பிள்ளைகளுக்கு சிறப்பு அன்பளிப்புகளை கொடுத்து அப்படி நடக்கிறாங்க. ஆனால் அதுக்கான ஒரு காரியத்தை அவர்கள் மறந்து விட்டார்கள். நாமும் அந்த காரியத்தை மறந்துவிடக் கூடாது. ஆகவே வேதத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு பிறக்க வேண்டும், ஏன் அவர் இந்த காரியத்துக்கு வர வேண்டும், இந்த பூமியிலே வானத்தையும் பூமியையும் சந்திரனையும் கடலையும் மலைகளையும் எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன், அவரே இந்த பூமிக்கு வர வேண்டும், அதுக்கு ஒரே ஒரு காரியம்தான் உண்டு. ஆகவே முதலாவது பார்த்தால் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் அங்கே உருவாக்கிறார். அப்ப ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கிய பின்பு தேவன் அவர் எப்படி உருவாக்கினார் என்று சொன்னால், ஆதாமவை தனது சாயலாகவும் தனது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோ ஆக, தன்மையெல்லாம் வருது இல்லையா. அப்ப முதலே பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் அங்கே ஒரு தீர்மானத்தை பண்ணுகிறார்கள், மனுஷனை நாங்கள் உண்டாக்குவோம், அவரை தங்களுடைய சாயலாக தங்களுடைய ரூபத்தின்படி அவர்களை உண்டாக்குவோமாக என்று அவர்கள் ஆதியாகமத்திலே முதலாம் அதிகாரத்திலே பார்த்தால் அந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு தேவன் அவரை தேவ சாயலாய் உருவாக்கினார். ஆதாமை ஆதாமில் இருந்து அவன் ஐந்து நித்திர விட்டு அவன் எலும்பிருந்து உருவாக்கி ஏவாளை உருவாக்கினான். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி என்று சொன்னால் தேவனே தனது சாயலாய் தமது ரூபத்தின்படி உண்டாக்கினார் என்று சொன்னால், நாமும் அவர்களைப் போல ஆதாமும் இருக்க வேண்டும் என்றால் தேவன் உண்டாக்கினார். பின்பு அவர்களை நோக்கி அது ஆதாம் எவளை முனிக்க அவன் சொல்கிறார், இந்த நீங்கள் இந்த பூமியிலே பல்கி பெருகி பூமியை நிரப்பி, ஒருவரும் இல்லை, ஆதாம் முதல் மனுஷன் மனுஷர் உருவாக்கியவர்களை பல்கி அவர்களை பெருகி அவர்களை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் மகாத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள், ஆளுகை செய்யும்படியால் தேவனங்களை உருவாக்கிறார். அப்படி அவர்களை ஆண்டு கொள்ளுங்க என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிற காரியத்தை குறித்து பார்க்க முடியும். பிறகு தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றார், கிழக்கே
ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி உருவாக்கின மனுஷனையும் மனுஷனையும் அதிலே வைத்தார். அந்த ஏதேன் தோட்டம் எப்படி இருந்தால் பார்வைக்கு அழகான, புசுப்புக்கு நலமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தில் நடுவிலே நன்மதி அறிதக்க விருட்சத்தையும் ஜீவ விருட்சத்தையும் தேவன் முளைக்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த மனுஷர் அவர்கள் ஒன்று ஜீவிக்க அவர்களுக்கு கதிகளை தான் ஆண்டவர் கொடுத்திருக்க. இன்றைக்கு ஆண்டவர் இன்னொரு பின்னுக்கு பார்த்தால் கொழுப்பை இன்னத்தில் தவணிக்க வேண்டும் என்று சொல்ற. நாங்கள் கொழுப்பை சேர்த்தான் சாப்பிட்டதால அநேக வருத்தங்கள், புது புது வருத்தங்கள் வருது இல்லையா? பிரஷர் கூடுது, சுகர் வருது, இன்னுமாய் முழங்கால் மூட்டுகள் வருத்தங்கள், எங்கு பார்த்தாலும் புது புது வருத்தங்கள், புது கொள்ளு நோய்கள் எல்லாம் வருகிறது. ஆனா ஆண்டவர் சொன்னது பழத்தை மாத்திரம்தான் சாப்பிட சொல்லு. பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனாய் கர்த்தர் மனுஷனை ஏதன் தோட்டத்தை அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார். இதுதான் செய்தார். ஆனாலும் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார், நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மரத்தை வைத்தார். வைத்து போட்டு அவர் சொன்னார், அதை நீ புசிக்கினாலே சாகவே சாவாய். அவ ஆண்டவர் தன்னுடைய சாயல தன்னுடைய ரூபம் இவர்களுக்கு எப்படியாவது இவன் இன்னும் போல வாழ வேண்டும், எல்லாத்தையும் ஆண்டு கொள்ள வேண்டும், ஆளுகை செய்ய வேண்டும், பூமியை பல்கி பெருகி நிரப்பி வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசீர்வாதித்த தேவன் இவர்கள் என்ன செய்கிறான் சொன்னால், அந்த நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை புசித்தார்கள், மரணம் வந்தது. ஆகவே ஆண்டவர் மனிதனை உருவாக்கும் போது அவன் சாகரத்துக்கு தேவன் உருவாக்கவே இல்லை, அவர்களாய் அந்த காரியத்தை வரவழைத்துக் கொண்டான். ஆண்டவர் என்ன செய்தால், பகலில் குளிர்ச்சியான வேளையில் ஆதாம் இவளோடு அவர் உலாவுகிற தேவனாயிருந்தார். தன் எப்படியான ஒரு ஆசீர்வாதமான தேவன், படைத்த தேவன் ஆதாம் இவளும் குளிர்ச்சியான வேளை வந்து உலாவுகிறாயிருந்தார், உலாவுகிறவராய். ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நன்மதி அறிந்து பழத்தை புசித்தபடினால் அவர்கள் அதை கேட்ட போது ஆதாமும் அவள் மனைவியும் என்ன செய்கிறார்கள், தேவனா கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். ஒளித்துக் கொண்ட போது அவர்கள் சொல்றார், நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம். வேதத்திலே சொல்லப்பட்ட காரியத்தை குறித்து பார்க்கும்போது நாங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறோம். ஆனால் முதல் அவர் நிர்வாணமாய் இருந்தாலும் தெய்வ மகிமை அவர்களுக்கு மூடியிருந்தது. பழத்தை திண்ட போது இவருடைய ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டது, மாமிசத்துக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. அதனால் தான் அவர்கள் நிர்வாணி என்று காணப்பட்டது. அப்ப இது நாள் வரையும் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேலையே உலாவுறதுக்குத்தான் ஆதாமையும் எவ்வாளையும் அடைத்தார். அந்த ஆதாம் எவ்வாளும் என்ன செய்தார்கள், இந்த காரியத்திலே விழுந்து போனார்கள். விழுந்து போன போதுதான் முதல் வேதத்திலே சொன்ன தீர்க்க தரிசனம் எல்லாருக்கும் தெரியும், ஆதியாகமம் 3:15.
உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவாய் என்றார்.
இதுதான் முதல் சொன்ன தீர்க்க தரிசனம். அப்ப ஆண்டவருடைய இதயத்திலே, நேற்று நாங்கள் ஜபித்த போல ஆண்டவருடைய இதயத்திலே இதுவே ஆரம்பத்தில் இருந்த இதயத்தில் இருந்த தீர்மானம். சரி, அதுக்கு பின்பு ஆண்டவர் சரி ஆதாமத்தான் இப்படி செய்துவிட்டு என்ன செய்கிறார், ஏதேன் தோட்டத்திலே இருந்து அவர்களை விரட்டிவிட்டார். ஏன், ஆண்டு கொள்ளும்படியாய் அதை பண்படுத்தவும் காக்கம் வைத்த தேவன் இந்த பழத்தை சாப்பிட்டனால் அவர் ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்கள் புசித்து அவர்கள் சாகாமல் இருக்காதபடி, ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுத்தால் அவர்கள் சாக மாட்டார்கள். அவர் அதை சாப்பிடாதபடி ஏதன் தோட்டத்தில் அவர்கள் விலக்கப்பட்டார்கள். ஏதன் தொழிலே சுழலிப்பட்ட வைக்கப்பட்டது. ஆனால் அதே ஜீவ விருட்சத்தின் கனியை தேவன் எனக்கும் உங்களுக்கும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எபேசியர்களின் நிருபத்தில் நீங்க வாசிக்கத்தில் இரண்டாம் அதிகாரத்திலே பிற்பகுதியில் வாசித்து பார்த்தால், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்ப. அதுக்கு ஆதாம் ஏவாள் புசிக்காத அந்த கனியை, ஏதன் தோட்டத்தில் திறத்தின கனியை தேவன் எனக்கும் உங்களுக்கும் கொடுப்பார். சரி, இப்படிதான் ஆதாம் ஏவாள் இந்த காரியத்தில் விழுந்து போனார்கள். சரி, ஆண்டவர் என்ன சொல்றார்? அங்கே மோசையை எழுப்புகிறார். மூன்று மாதத்துக்கு பின் அந்த மோசை என்ன செய்கிறான்? 40 வருடங்களாய் அரண்மனையிலே வாழ்கிறான். ஈப்தியருடைய சகல சாத்திரங்களை கற்று அவன் நல்ல இளைஞனாய் அவன் வாழும்போது அவனுடைய வாழ்க்கை மூன்று பிரிவா பிரிக்கிறான். 40 வருட அரண்மனை வாழ்க்கை. பிறகு நாங்க இருந்து ஒரு காரியத்திலிருந்து திரும்ப போய் என்ன செய்யறான்? அங்கு எப்தியர் தங்கள் இஷ்டபேல் மக்களை தகாதவே நடத்துறபடி அவனை கொலை செய்தனால் அது வெளியிட்ட போது, வெளிவந்த போது அவன் அந்த இடத்திலிருந்து ஓடி அவன் என்ன செய்கிறான்? 40 வருடங்கள் மீதியான் தேசத்திலே தன் மாமனாருடைய ஆடை மேய்த்து கொண்டு 40 வருடங்கள் அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கான். அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் அவனை சந்தித்தேன். இஷ்டபேல் மக்கள் அவளை அழைத்து வரும்படியாய் அவரை அழைக்க கூப்பிட்டு அழைத்து இஸ்ரவேல் மக்களை அங்கு அழைத்து சென்று அங்கே 10 வாதைகள் எகிப்து மக்களுக்கு இருக்கிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு 10 அற்புதங்கள் நடக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களை போகவிடு, அனுப்பிவிடு என்றெல்லாம் செய்து எல்லாவற்றையும் வந்து சுதந்திர சுதந்திரத்தை பிளக்கிறார். அங்கே மாறாவன் தண்ணீர் வருகிறது, அதை மதுரமாக மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, 10 கட்டளை தேவன் கொடுக்கிறார். முதல் ஆண்டவர் கொடுத்தது ஒரே கட்டளை, நன்மை தீமை அறிந்தக்க பழத்தை சாப்பிடாது. ஒரு கட்டளை மீறினபடியா இங்கே மோசை மூலம் அந்த மக்களுக்கு 10 கட்டளைகளை கொடுத்தா. 10 கட்டளைகளை கொடுத்த மாத்திரம்ல, அதை எப்படி எப்படி என்னென்ன காரியத்திலே அவர்கள் செய்ய வேண்டும் என்ற காரியத்தை குறித்து அங்க விவரமாயாவது சொல்லிக் கொண்டு போற. இப்படியான காரியத்தை ஆண்டவர் தூதர்கள் உண்ணும் உணவாய், 40 வருடம் விதைக்காம அறக்காம அவர்களுக்கு உணவு இறைச்சி காடே கொடுக்கிறார், மலையை பிளக்கிறார், தண்ணி கொடுக்கிறார் தாகத்துக்கு. ஆனாலும் இவர்கள் முறுமுறுப்பு. ரெண்டு பேர் தவிர எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் மற்ற எல்லாரும் அடிந்து போனார்கள். வனாந்திரத்திலே பிறந்தவர்கள் மாத்திரம்தான் அந்த ரெண்டு பேரோடு பிரவேசிக்க முடியல. ஆனா ஆண்டவர் அழைச்சி வந்தது நோக்கம் அப்படியா அழைத்து விட. சரி, இந்த மோசையை தான் தேவன் இப்படி செய்யறார். ஆனா இந்த மோசை எப்படியா? இந்த ஜனம் வணங்க காலத்தில் உள்ள ஜனம், இவர்களை அழித்து விடுறேன், உன்னை பெரிய ஜாதியாக்குறேன் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமின் ஈசாக்கின் தேவன் ஆண்டவரே, இவர்களை அழித்து போடாது, நீ சொன்ன வாக்குத்தங்கள் நிறைவேற வேண்டுமே. எழுத்தர் கேள்விப்பட்டால் என்ன ஆண்டவரே, இந்த மக்களை ஆசிர்வதையும் நீர் காலம் தேடி மூன்ற தேசம் அழைத்து வந்திருக்க என்று சொல்லி அவர்களை ஆண்டவருக்கு முன்னால் அழுகிறான், புலம்புறான். ஒரு கட்டத்தில் அவன் சொல்றான், என் பெயரை ஜீவபுஸ்தகத்தில் கிறுக்கி போடும் என்று கூட சொல்லுகிறான். அப்படியா சொன்ன மோசை ஒரு விசை ஆண்டவர் கூப்பிட்டு சொல்லுகிறார். இந்த மக்கள் முறுமுறுக்காளர் தண்ணீர்ல என்று ஆண்டவர் கூப்பிட்டு சொல்ற, நீயும் ஆரோனையும் கூட்டிக் கொண்டு போய் மலையை பார்த்து பேசுங்கள் என்ற சொன்ன. இவர்கள் என்ன செய்வார்கள்? மக்கள் முறுபொறுத்து இதன்றதுனால் என்ன செய்வார்கள்? மலையை பார்த்து செண்டு தரம் அடித்தான், தண்ணி புறப்பட்டு வந்தது. ஆனா ஆண்டவர் சொன்னார், சரி, மோசையை ஆண்டவர் கூப்பிட்டு சொல்லும் போது ஆறாக இருந்தார். மக்கள் ஒருவரும் இருக்கல, மோச மட்டும் தான் கேட்டான், இன்னொருவனும் கேட்டான், ஆறு பிசாஸ். கேட்டதுனால ஆண்டவர் சொல்லிட்டார், நீ என் நாமத்தை பரிசுத்த குலத்தில் ஆக்கினபடியால் நீயும் பணம் தேசத்துக்கு பிரவேசிக்க மாட்டாய், ஆரோனும் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லி ஆரோனும் அங்கே மறைக்கிறான். மோசையும் மலையிலிருந்து எட்டி பார்த்தான், அவனும் மறைக்கிறான். பாருங்கள், ஆதேவம்பாளை அம்பேதித்தார், அப்படி போய்விட்டது, மனிதன் விழுந்து போயிட்டான். இரண்டாவது மோசையை குறித்து பார்த்தபோது, மோசையும் பதறி இந்த காரியத்தை செய்தனால் அவனும் கானான் தேசத்துக்கு போக முடியாமல் போயிட்டு, அடுத்தது பார்த்தார் எங்கள் தாவீது, தாவீதை குறித்து பார்த்தால் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவன், ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவனை அரசனாய் மாற்றினான் தேவன். ஆண்டவர் புதிய பள்ளி அப்போஸ்தலன் பவுல் இந்த இவரை குறித்து 5:22 சொல்லியிருக்கிறார், என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று கண்டேன், எனக்கு சித்தமானவை எல்லாம் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ஆண்டவரே சாட்சி கொடுத்திருக்கிறார். யோபை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்திருக்கிறார். இங்கே தாவீதை குறித்தும் ஆண்டவர் சாட்சி கொடுத்திருக்கிறார். அந்த தாவீதை குறித்து இன்னொரு இடத்துல சொல்லப்படுது, பத்சபே காரியத்தை தவிர மற்ற ஒன்றிலும் அவன் என் சித்தமில்லாமல் செய்யவில்லை. தாவீதை குறித்து பார்த்தா கூட தாவீதும் கூட இந்த ஒரு காரியத்திலே அவன் விழுந்து போனான். இன்னுமாய் எசேக்கியா குறித்து பார்த்தா அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிறான், மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிறான். அப்போது இயேசு தீர்க்க சம்பளம் போய் சொல்லுகிறார், உன் காரியத்தை நீர் ஒழுங்குபடுத்தும், எப்படி இருக்கும், நீ மறிக்க போற என்று சொல்லி ஆயுதப்படுத்தும்படி சொல்லுகிறார். அப்போது எசேக்கியா ராஜா சிவப்பக்கமாய் திருப்பி ஆண்டவருக்கு முன்னால சொல்றான், கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக உத்தமமாய் நடந்து உன் பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நீர் நினைத்தருளும் என்று அழுத போது மிகவும் இசாக்கு அழுதான். அழுத போது ஆண்டவர் என்ன சொல்றார், அதே இசாவை கொண்டு போய் சொல்லு, உனக்கு 15 வருடத்தை கூட்டி கொடுத்திருக்கேன், 3வது நீ ஆலயத்துக்கு போவாய். 15 வருடம் குடி கொடுக்கப்பட்ட மனசை பிறந்தான். ஆனால் இதே இசைக்கியா என்ன செய்ய சொன்னார், பாபிலோன் ராஜா வந்த ஒரு ராஜா கேள்விப்பட்டு ஆட்களை அனுப்புகிறான், இவன் மரண தருவாயிலிருந்து பிழைக்க வைத்திருக்கிறான், அவன் வருடங்கள் கூட்டப்பட்டு சொன்ன போது அவன் என்ன செய்கிறான், வந்து இவரை பார்க்கும்படி பூமதியை கொடுத்து அனுப்பும் போது இந்த இசைக்கிய ராஜா என்ன, தன் அரண்மனையில் உள்ள எல்லாவற்றையும் அவன் காண்பிக்காத பொருள் ஒன்றும் இல்லை, எல்லாவற்றையும் காண்பித்து விட்டான். அதே இசை அத்திகத்தை வந்து கேட்கிறான், வந்தார்கள் நீ என்ன செய்தாய், எல்லாவற்றையும் காட்டினேன். ஆண்டவர் சொன்னார், இதோ நாட்கள் வரும் எல்லாவற்றையும் பாபிலோனுக்கு கொண்டு போவார்கள். ஒவ்வொரு மனுஷனை குறித்து பார்த்தால் இவர்கள் ஒவ்வொரு காரியத்திலே அவர் விழுந்து போறார்கள். இவர்கள் மனிதர்கள். ஆனால் இன்னும் சிம்சோசனை பார்க்க முடியும், ஜோனாவை பார்க்க முடியும், இன்னும் சிலரை பார்க்க முடியும். இவர்கள் எல்லாரும் இது ஒரு காரியத்திலே விழுந்து போனார்கள். இவர் எல்லாரும் மனிதர்கள், தோல்வி அடைந்தார்கள், ஆனால் மறித்தார்கள், அடக்கம் பண்ணப்பட்டார்கள். இதனால்தான் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர், அவர் பரிசுத்தர். அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தபோது அவர் கேட்டார், என்னிடத்திலே பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்த கூடும். ஒரே ஒரு மனிதர் கேட்டார், அது இயேசு கிறிஸ்து மாத்திரம். அவர் வந்து பிறந்தார், பிதாவுக்கும் எங்களுக்கு நடுவாக இருந்த மகிழ்ச்சுவரை சிலுவையிலே அவர் சுமந்து எல்லா பாவங்களை, என்னுடைய பாவங்கள், என்னுடைய சாபங்கள், என்னுடைய முறுதல், என்னுடைய அக்கிரமங்கள், பரம்பரை சாபங்கள், பரம்பரை முறுதல், அப்பங்கள், உலக பாவங்கள், உலக குறுகள், எல்லாவற்றையும் அவர் ஒருவராக சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். நாங்கள் சுமக்க தேவையில்லை. சிலுவையில் அவள் செய்து முடித்து மறித்து 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். சதா காலங்களும் அவர் ஜீவிக்கிறார், அவர் ஜீவிக்கிறார். அவர் அண்டிக் கொண்டவர்களையும் தமது ரூபமாய் தமது சாயலாய் தேவன் மாற்ற வல்லவராயிருக்கிறார். மாற்றினால் உங்களுக்கும் மரணம் இல்லை. இந்த மாமிசத்துக்குரிய மரணம் இருக்கலாம், ஆவி மறிக்கவே மறிக்காது, நிச்சயமாய் தேவனிடத்தில் அதை கட்டிச்சார். ஆகவே வேதத்தில் இருந்து 3 இன்னும் அநேக காரியங்களை பார்க்கலாம். இன்றைக்கு பாருங்க லாஸ்ட் டே என்றதை குறைத்து குறித்து பார்க்கலாம். ஆனால் வேதத்தில் இருந்து 3 எல்களை குறித்து நாங்கள் பார்த்து கடன் சொல்ல போறோம். ஒன்று லவிங், அடுத்தது லிவிங், அடுத்தது லேர்னிங், முதலாவது அன்பு கூறுதல், இரண்டாவது ஜீவித்தல் அது வாழ்க்கை முறை, மூன்றாவது கற்றுக்கொள்றது கற்றுக்கொள்ளுது. சரி, இந்த மூன்று காரியங்களை பார்த்து நாங்கள் கடந்து போறோம். அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் வந்து பிறந்தாரா? பாவம் இல்லாததாராய் பிதாவுக்கும் எங்களுக்கும் நடிச்சுவரை விளக்கும்படியே தான் இந்த கிறிஸ்துஸ் நாளை அநேக கொண்டாடுகிறார்கள். ஆகவே லவிங் என்ற வார்த்தைக்கு பார்த்தால் அன்பு கூறுதல் என்று சொல்லப்படுறது. ஆகவே பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை செல்ல பிள்ளையை இந்த உலகத்தில் கொடுத்தார். இங்க எல்லாருக்கும் தெரியும், சிறு பிள்ளைகளுக்கு சொல்ல சொன்னா அந்த வசனத்தை சொல்லும், யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். கொடுத்தது மாத்திரமல்ல, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். சிலுவையில் இருக்கும்போது இந்தளவுதான் காய், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப இன்றைக்கு கிறிஸ்துமஸ் நாளிலே மற்றவர்களை சிறு பிள்ளைகளை நாங்கள் சந்தோஷப்படுத்தி கொடுத்து அன்பளிப்புகளை கொடுத்து செய்கிறோம் என்றால் பிதா தன் ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். ஆகவேதான் கிறிஸ்துமஸ். இப்ப பாருங்கள், ஒரு பிறந்தால் இத்தனை வருடங்களாய் 2000 வருடங்களுக்கு மேலாய் ஒருவரோட பிறந்த நாளை கொண்டாடுறோம் என்றால் சொன்னால் அவர் ஜீவிக்கிறார். இல்லாட்டி அவ ஒரு நான் இருந்தா நான் பிறந்த நாள்ல பார்த்துட்டு நான் மறைச்சா மறைச்ச நாள்ல துக்கம் கொண்டாடுவார். ஆனா இயேசுவை அப்படி செய்யவில்லை, இன்னும் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டே இருக்கிறார். உலகத்தில் அநேக நாடுகளை கொண்டாடுகிறார். ஏன்? தம் பிதா ஒரே பிறனை கொடுத்தார், அன்பு கொண்டார். இந்த எபிரேய பாசையிலே பார்த்தால் அகாபே என்று சொல்லப்படுறது, AHAP. அந்த அகாபே அன்பு என்று சொன்னால் எந்தவித பிரயோஜனம் எங்களிடத்தில் இல்லாத போது அவர் கொடுக்கிற அன்பு தான் அந்த அன்பு. ஆகவே அதுதான் கிறிஸ்துமஸ். இந்த வேதத்திலே அடங்கியிருக்கிற காரியம் ஆதரம்பத்து முதல் பத்தால் தேவ அன்பிலே தான் இந்த வேதமே அடங்கியிருக்கிறது. வேதத்திலே பார்த்தால் அவர் நம் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் எங்களை தெரிந்து கொண்டார். கர்ப்பத்தில் இருக்கும்போதே அவர் எங்களை தெரிந்து கொண்டார். என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ மரண தருவாயிலிருந்து தேவன் மீட்டிருக்கிறார். மனைவி சொன்ன போல ராத்திரி கூட என் கொஞ்சம் போயிருந்தால் ஒரு சுத்த பிள்ளை அப்படி என்று அட்டு போயிருக்கும். கப்பல்ல வேலை செய்யும் போது கூட நான் வேலை செய்து எனக்கு ப்ரமோஷன் கொடுத்து நான் வேலை செய்யும் போது ஈராக்ல போய் போர்டர்ல கப்பல் நிற்கும் போது நான் வேலை செய்கொண்டிருந்தேன். போம் சுழந்து அடுத்த முதல் நாள் இரவு நான் செய்ய வேண்டிய வேலையை நான் ப்ரமோஷன் கொடுத்தபடியால் நான் வேலை செய்து கொண்டிருக்கும் போது எனக்கு கொடுத்த அதே வேலையா போம் சுழந்து ஈராக்ல 2 கால்களும் இல்லாத சதையிலெல்லாம் அப்படியே ஒவ்வொரு ரூம்ல தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த ஒரு நொடிப்பிலே தேவன் என்னை காத்தான். அந்தபடி ரூம் பக்கத்தில் இருந்தா இன்று ரூம். அப்ப எனக்கு என்ன நடந்திருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. தேவன் காத்தான். அதேத்தில் 2000 ஆண்டு கூட கிட்டத்தட்ட 1 வருடங்கள் மருத்துவமனையில் இருந்திருக்கிறேன். செய்யாத ட்ரீட்மெண்ட்ல என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கவில்லை. ஆனா இதோ ஒரு மருந்து வேலை செய்து தேவ கிருபையால் சுகம் பெற்றிருக்கிறேன். தேவன் கிருபையாய் நேற்று கூட சுவர் சரியான முறையில் குறைந்து ஒரு நாளும் இப்படி வந்ததில்லை. குறைந்து இவன் கிருபையாய் என்னை காத்தார். என்ன சொன்னால் அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். கர்ப்பத்தில் எங்களை தெரிந்திருக்கிறார். இதனால்தான் நாம் இயேசுவை நேசிக்க வேண்டும். நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த நமது அன்பை விளங்க பண்ணினார். நீங்கள் எடுத்த ரோமர்ல பார்த்தால் அங்கே 5 அதிகாரத்திலே 3 காரியங்களை குறித்து அங்கு சொல்லப்பட்டது. நீங்கள் பிழைத்தவர்களாய் இருக்கும், நீங்கள் பாவிகளாய் இருக்கும் போது, நீங்கள் தேவனுக்கு சத்துருவாய் இருக்கும் போது, தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். பிழையற்றவர்களாக இருக்கும் போது, பாவியாக இருக்கும் போது, அது மாத்திரம் இல்ல, நாம் தேவனுக்கு சத்ருவாயிருந்த அவர் விருப்பமில்லாத அருவருக்கிற எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருந்தோம், சத்ருவாயிருந்தோம். அப்படியான எங்களை தேவன் நேசித்து அன்பு கொண்டார், சிலுவையிலே எங்களுக்காக மறைத்தார். அவர் ஐசுவரியனாய் இருந்தும் எனக்காகவும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அவர் தரித்திரரானார் என்று 2 கொரிந்தியர் சொல்லப்படுகிறார். ஆகவே ஒரே பிறான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. எதனால் வெளிப்பட்டது? சிலுவையிலே அவருடைய அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததா அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாகர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பியதனால் அன்பு உண்டாயிருக்கிறது. இது 1 ஜோவான் 1 அதிகாரத்தில் 9:50 பார்த்தா நீ சொல்லப்பட்ட வேதத்தில்தான் நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். ஜோவான் சொல்லுகிறார், நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்ப அதே தேவன், இவ்வளவாய் அன்பு கொண்ட தேவன், நாம் தேவனிடத்திலே அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இயேசுவில் யார் அன்பு கூறுகிறார் என்று பார்த்தால், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். நீங்கள் எல்லாரும், ஏன்னா உங்களை எல்லாருக்கும் அவர் மடித்திருக்கிறார். ஆகவே நீங்கள் எல்லாரும் அன்பு கூறுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே ஒரு காரியத்தை தாங்கள் செய்ய வேண்டும், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே தீமையை வெறுத்து விடுங்கள், பாவத்தை பொய்யை களைந்து போடுங்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிற. அப்ப நாம் கிறிஸ்துவில் அன்பு கூறுவோம் என்று சொன்னால், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவர்களை கை கொள்ளுகிறாய், அதன்படி வாழுகிறவளாய் நாம் இருக்க வேண்டும். என் இடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவிலும் அன்பாயிருப்பான், நானும் அவரில் அன்பாயிருப்பேன், அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று ஜோவான் 14:21 தேவன் சொல்லியிருக்கார். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவன் பிதாவின் அன்பாயிருந்தால் நாங்கள் அவரிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். ஜோவான் 14:23 சொல்லப்பட்டது. அதே இடத்துல என்னிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களையும் கை கொள்ள மாட்டான். அதே ஜோவான் சொல்லுகிறார், அன்பாயிருக்கிறவன் வசனத்தை கை கொள்ளுவான், அன்பாயிராதவன் வசனத்தை கை கொள்ள மாட்டான். இதேபோன்ற பிள்ளை இல்லை என்றது வேதம் வழியா சொல்லுகிறது. நான் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. இயேசு இந்த பூமியிலே பிறந்து எதுவும் பிதாவின் சித்தம் இல்லாமல் வேறு எந்த காரியத்தையும் செய்யவில்லை. நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். யோவான் 15:10 சொல்லப்படுது. நான் உங்களை அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் எப்படியா இருக்க வேண்டும், அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கு. ஒருவர் ஒருவர் நாங்கள் அன்பா இருக்க வேண்டும் என்பதே ஆண்டவர்கிட்ட அன்பு வெளிப்படுறதுக்கு காரியமா இருக்கிறது. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்குவேன், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். நீதிமொழிகள் சாமியிலே சொல்லப்பட்டது. இன்னுமாய் 1 கொரிந்தியர் 13 எடுத்து பார்த்தான், 12 வரங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா 13 என்ன சொல்லப்பட்டிருக்கு, அன்பை குறித்தான் சொல்லப்பட்டிருக்கு. 13 எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 13 அது அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு, நீங்க வீட்டில் போய் வாசியுங்கள். 1-2 வசனங்களை பார்த்து நான் கடை செல்ல போறோம். ஒன்று கொரிந்தியர் 13 ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு எனக்கு விட்டால் ஒன்றுமில்லை, அன்பு எனக்கு இருவிட்டால் ஒன்றுமில்லை. அன்பு என்னது? நீடிய சாந்தம், தயவுள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, திருமாப்பாயிராது, அயக்கும் மனது செய்யாது, தற்பொழுவை நாடாது, சினமடையாது, தீங்கிணையாது, அநியாயத்தில் சொந்தப்படாத சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், நம்பும், சகலத்தையும் சகிக்கும் என்று சொல்லப்படுது. அன்பு ஒரு காலம் ஒளியாது, மற்றெல்லாம் என்ன செய்யும்? ஒளிந்து போ. அதுல கடைசி அவர் சொல்கிறார், இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, எல்லாவற்றிலும் பார்க்க அன்பே பெரியது என்றார். பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்த அன்பு, அந்த அன்புதான் பெரிய அன்பு, அது ஒளியாது. அந்த அன்பு எங்களையும் வர வேண்டும், நாங்கள் அன்பு கூற வேண்டும். அது மாத்திரமில்ல, ஜாக்கோபு 2:8 நான் வாசிப்போம். ஜாக்கோபு 2:8
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற வேதவாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள்.
அது என்ன பிரமாணம்? ராஜரீக பிரமாணம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேதவாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ஆண்டவர் 7 சபைகளுக்கு சொல்லும் போது கூட வெளிப்படுத்த 2:4 சொல்ல, ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு. நான் அன்பிலே வளர வேண்டும், அன்பிலே பெருக வேண்டும், இயேசுவிலே இன்னும் அதிகமாய் நாங்கள் அன்பு கூற வேண்டும், ஒருவரவர்களை நாங்கள் அன்பு கூற வேண்டும். அவர் அன்பிலுள்ள தெய்வம், உங்களை தேடி வந்த தெய்வம். ஆகவே நாங்கள் அன்பு கூறலவா இருக்க வேண்டும். சரி, 2 காரியம் லிவிங் என்ற காரியம் வருகிறது. வாழ்கிற, அது நான் டிக்ஷனரியில் பார்க்கும்போது அது சொல்ல, வாழ்க்கை நடத்துவதற்கு தேவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொருடத்தில் சொல்லப்பட்டு அது எரிந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எரிந்து கொண்டிருக்கிறது. பாகம் 17:20 வா புஸ்தகம் 17:20 மாசிச்சு 17:20
அவன் லேவியராகிய ஆசாரியனிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள்.
எத்தனை பேருக்கு நீடித்து வாழ வேண்டும் விருப்பம் இருக்கு? நன்றாக வாழ வேண்டும் என்று எல்லாருக்கும் விருப்பம் இருக்கு இல்லையா? ஆனால் இங்க பாருங்கள், லேவியரான ஆளிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக பிரதி எழுதி, இன்றைய போல அன்றைய நிலத்தில் வேதம் இருக்கவில்லை, அன்றைக்கு சுருளாக எழுதி எழுத்துல எழுதி எழுத்துல எழுதி எல்லாம் வைத்திருப்பாங்க, கிரேக்க மொழியிலும் எழுதி என்ன செய்வாங்க, எங்கேயாவது வைத்திருப்பாங்க. அப்ப அது ஆஸ்தாரத்தில் மட்டும்தான் இருக்கு, மற்ற இடத்துல இருக்காது. அப்ப என்ன செய்யறாள்? ஆஸ்தாரத்திலிருந்து ஒரு பிரதியை வேண்டி அதை எழுதுறான். பாருங்க, இவ்வளவு கஷ்டமான இண்டை போல பேனை இணைச்சுன்னா ஒரு பேனை வராது, ஒரு பேனை முடிஞ்சாலும் தூக்கி எறிஞ்சிட்டு மற்ற பேனை எழுதுறாரு. அன்றைக்கு மயிறகுனால என்னத்தினால எழுதினாலும் தெரியாது. அப்படியான காரியங்களால் ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். ஜீவன் உள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். அப்ப எத்தனை அதிகாரம்? பழைய ஏற்பாடு உபாமத்துக்கு முதல் உள்ள அதிகாரங்கள்லாம் இங்கு எழுதப்பட்டிருக்கும். அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும், தான் மட்டுமில்ல தன் குமாரரும் இஸ்ரவேல் நடுவே தங்கள் ராஜ்யத்தில் நீடித்து வாழ்வார்கள். அப்ப நாம் நீடித்து வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுடைய வார்த்தையிலே வாழ வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ வேண்டும். ஏனென்றால் பேசல சொல்லப்பட்டிருக்கிறது, சாந்த குணமர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கத்தரை தேடுவார்கள், அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார் 22. இனிமாதிரி சங்கீதம் 30 பார்த்தால் கர்த்தருடைய தயவு நீடிய வாழ்வு, நீடிய வாழ்வு. அது மாதிரி சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவனை தேடுபவர்களே உங்கள் இருதயம் வாழும். சங்கீதம் 128:5 போட்டால் குடும்பத்துக்கு எடுத்த ஆசீர்வாதமாக சொல்லப்படும். அங்கே 128:5 சொல்லப்பட்டிருக்கு, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் மெரிசுரம் வாழ்வை காண்பாய். தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருக்கிறவர்களே நன்றாயிருப்பார்கள். தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருக்கிறவர்களே நன்றாயிருப்பார்கள். நீடிய வாழ்வு, நல்வாழ்வு எப்படி இருக்க வேண்டும்? அந்த காரியத்தை பார்த்து அனுதினம் வாசிக்க வேண்டும். வாசிக்கிறது மட்டும் அப்படியே நாங்கள் வாழ வேண்டும். வாசித்து அப்படியே போட்டுவிட்டு நான் இந்த வாழ்ல வாழ்ந்தால் அது தேவனுடைய பிரியம் இல்லை, தேவனுடைய விருப்பம் இல்லை. அதில் எளிமையாவில் பார்த்தால் அங்கே அவன் சிறுமையும் எளிமையானவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லோ எனக்கு என்னை அறிகிற அறிவு என்று கற்று சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்றார், திக்கற்ற விதவைகள், அனாதைகளை, இவர்களை நீங்கள் விசாரியுங்கள், இவர்களுக்கு உதவி செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள். நாம் செய்யாம இருந்தால் வேத வார்த்தையின்படி நடக்கிறவளா இல்ல, நாம் வேத வார்த்தையில வாழ்கிறவளா இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருக்கார் எபேசியர்களுக்கு நிருபம் 6:2-3. எபேசியர் 6:2-3.
உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்து இருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது.
என்ன சொல்லப்பட்டிருக்கு? உனக்கு நன்மை உண்டாயிருக்கு. ஆண்டவரை குறித்து பார்க்க அவன் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அவரிடத்தில் வந்த எல்லாருக்கும் சுகம் கொடுத்தார். அவளை தேடி வந்து அவளை தொட்டு எத்தனை திமிர்வாத காதலன் சப்பானிகள், குஸ்ட்ரோகிகள், எல்லாரையும், குருடர்கள் எல்லாரையும் தொட்டு வேதில பாக்குறோம். எல்லாரையும் தொட்டு சுகமாக்கினார், மனதுருகினார், தொட்டார், குணமாக்கினார், நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். 3.5 ஆகவே உனக்கு நன்மை உண்டாகிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ் நான் எடுத்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயா. 10 ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இது அப்போஸ்தலன் பவுல் மீண்டும் இங்கே சொல்லுகிறார். வாக்கு தத்துவம் முதலாவது கற்பனையா இருக்கிறது. நாம் இதை செய்ய வேண்டும். உன் வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும் என்றால் தாயின் தகப்பனையும் நாம் கனம் பண்ண வேண்டும். கனம் பண்ண வேண்டும் சொன்னா என்ன சொல்ற, உனக்கு எவ்வளவு காசு தேவை, இந்தா குடி, அப்படி இருக்கு வேத வசத. அப்படி அல்ல, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய வேண்டும். செய்ய வசதி கிடைக்கும் போது, இருக்கும் போது நாம் செய்ய வேண்டும். அப்போதுதான் உன் வாழ் நான் நீடித்திருக்க. ஆனா அப்படியான இந்த தேசத்தில் நீங்க வாழ இல்லை, அதை நீ மறந்துடாங்க. ஆனா வேதம் மாறாது. தாய் தகப்பனுக்கு விட்டுட்டு போய் தனியா இருக்கிற நாட்கள்ல வாழுகிற தாயப்பன் எதை சொன்னாலும் பிள்ளைகள் கேட்கறதில்லை. ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி பாருங்க, ஏதாவது ஒரு காரியத்தை எதுதான் கேட்பார்கள், ஏதாவது ஒரு மறுமொழி சொல்லுவார். ஏன்னா அப்படியா நம்ம இந்த இடத்துல வாழுகிறோம். இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் சிலரை நான் பார்த்திருக்கிறேன், ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி தான் அவர் சொல்லாம ஓம் நான் செய்யறேன்னு சொல்லி செய்யுமா, கஷ்டம். ஆனா வேதம் சொல்லுகிறது, உன் தாப்பனை தாயை கனம் பண்ணுவாயா, அப்படித்தான் அவர்கள் வாழ்க்கை நீடித்திருக்கும், சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறவளாய் மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவளாய் இருக்க வேண்டும், அதன்படி வாழுகிறவளாய் இருக்க வேண்டும். அப்போதுதான் எங்கள் வாழ்க்கை செழிக்கும். கடைசியாக மூன்றாவது லேர்னிங் என்றால் அதை சரியான கற்று கொள்ளுது என்று இன்னொரு பார்த்தா கற்று உணர் என்று அது மொழிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. பாகம் 5:1 பாகம் 5:1
மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, இஸ்ரவேலரே, நான் இன்று உங்கள் காதுகள் கேட்க சொல்லும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நீங்கள் அவைகளின்படி செய்யும்படிக்கு அவைகளை கற்று கை கொள்ள கடவீர்கள்.
பாருங்க, அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே இஸ்ரவேல் எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, இஸ்ரவேலரே, நான் இன்று நான் உங்கள் காதுகள் கேட்க சொல்லும் கட்டளைகள் நியாயங்களின்படி செய்யும்படிக்கு அவைகளை கற்றுக்கொள்ள கடவீர்கள். கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அங்க என்ன செய்கிறோம் தெரியுமா, இந்த வேதத்துல முதல் மட்டையிலிருந்து கடைசி அட்டை வரை எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாதா பேர்கள் சொல்ல போறாங்க, அது பெரிய ஆபத்து. ஒரு போதகர் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு பெடியன் போய் ஜெபித்தாராம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த காரியம், உண்மையா நடந்த காரியம். பெடியன் போய் ஜெபித்தாராம், ஆண்டவரே, என் தகப்பனுக்கு ஒரு அடி இறக்கும், ஒரு அடி இறக்கும், ஒரு அடி இறக்கும். அப்ப அந்த பாஸ்டர் பார்த்து இருந்துட்டே, நான் ஜெபிச்சு முடிஞ்ச பிறகு இந்த வாடா மகனே, ஏன் இப்படி ஜெபிக்கிற, இந்த அப்பாவுக்கு ஒரு அடி இறக்கும், ஒரு அடி இறக்கும், அப்படி செய்யலாதே, நீ ஏன் இப்படி சொல்றன்னு கேட்டும்போது அவர் சொன்னார், இந்த வேதத்தை குறித்து முதல் அட்டையிலிருந்து கடைசி அட்டை வரை அவர்கிட்ட அப்பா அந்த தலையில இருக்குது, ஆனா இதயத்தில இல்ல. தலையில இருக்குது, இதயத்தில இல்ல. அப்ப அதான் மகன் ஜெபிச்சான், இந்த அப்பாவுக்கு ஒரு அடி இறக்கும், இதயத்தில் வர வேண்டும், கற்றுக்கொள்ளவளா இருக்க வேண்டும். நாங்க வேதத்தை எல்லாம் தெரியும் என்று அப்படியே விட்டது விடல, நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நானும் இன்னும் கற்றுக்கொண்டா இருக்க இந்த வயசுல முடியல, அதிகம் மறது வருது, செல் எல்லாம் செத்து போகுது, சரியா? ஆனா இருந்தாலும் எழுதி எழுதி வச்சாலும் இப்படியா நான் கற்றுக்கொள்ள, அவை நாம் கற்றுக்கொள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இது ஆண்டவர் மோசையை குறித்து, மோசை மூல கற்பனைகளை குறித்து, காரியங்களை குறித்து அவர்களுக்கு இஸ்ரவேல் மக்களை சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், இதை கேட்டு இங்க கற்று கொள்ள கடவீர்கள் என்று சொல்லுகிறார். அவை இந்த நியாயத்திரமிருந்த எல்லா வார்த்தைகளையும், இந்த எல்லா கட்டுகளையும் கை கொண்டு இவைகளும்படி செய்வதற்கு தன் தேவனா கத்தருக்கு பயந்திருக்கும்படி கற்று கொள்ளும் பொருட்டு. உபாவம் 17 இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்கிறது நீங்க எடுத்துக்கோ. உபாகம் 31 பார்த்தால் அங்க ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 31:12-13 நாங்க நினைப்போம் எனக்கு மட்டும்தான் உண்டு, அங்க எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. 31:12-13
புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசலில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்கும் படிக்கும், அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும் படிக்கும் ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும் என்றான்.
பாருங்க, எப்படி அவர் ஜோர்தானை கடந்து வந்தார்கள் என்று அவர்கள் மறந்து விட்டாலும் அவர் பிள்ளைகள் மறக்க கூடாது. இதுல சொல்லப்பட்டிருக்கு புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள், அப்ப யாவரும், இதுல எருமை தடையில், எல்லாரும், அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மோசே அங்கு சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ற இருதயம் எங்கள் வாழ்க்கையில வர வேண்டும். இன்றைய நாளிலே அன்றைய நாளில் இல்லை, இன்றைய நாளிலே பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். அவர் நல்ல போதகர், அவர் கற்றுத்தருவார். ஆண்டவரே இது விளங்கவில்லை, இது புரியவில்லை என்று சொன்னா நிச்சயமா ஆண்டவர் பரிசுத்தாவியான் மூலம் கற்று தருவார். ஏதோ ஒரு விதத்தில் நிச்சயம். என்னை உருவாக்கி உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வு உள்ளவன் ஆக்கும். நான் கற்றுக்கொள்ள நான் உணர்வுள்ள, நாங்க முதல் எடுத்துக்கொண்ட லேர்னிங் என்றதுல கற்றுணர் என்று இருக்குல்ல, சரியான மொழிபெயர்ப்புல டிக்ஷனரியில இருக்கிறது. அப்ப இந்த காரியத்தை நான் பார்த்த போது எனக்கு அதுல பட்டது. இது என்ன சொல்லுவது, எல்லா காரியத்தையும் கற்று உணர்ந்து உணர்வத்தாரும் கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். கற்று உணர வேண்டும். இன்னொரு இடத்துல அவர் சொல்லுகிறார் அதே சங்கீதத்திலே, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். கற்றுக்கொள்ளுகிறேன், சங்கீதக்காரன் சொல்ற, நான் கற்றுக்கொள்ளுகிறேன். உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது நீ எறும்பிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டது. இன்றைக்கு வந்து ரொம்ப காண்றது குறைவு. இலங்கை தேசத்துல பார்த்தா ரொம்ப வரும், வரிசையா போகும். அவர்களை பார்க்க எத்தனையோ மடங்கு பெரிதான பாரியங்களை சுத்தப்படுற எறும்புகள் தூக்கி சுமந்து ஒரு ராஜா இல்ல, ஒரு அதிகாரி இல்ல, ஒன்றும் இல்ல. மாறி காலத்துக்கு ஏற்ற காரியங்களை அவர்கள் சேர்க்கிறது. அவர் நீங்க ஞானத்தை கல்லுக்கோட்டமா எறும்பிடத்துல போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நீதிமொழிகள் சொல்லப்பட்டது. கற்றுக்கொள்ள வேண்டும். காலை தோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுபவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். மத்தியோ எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் அந்த பூமியிலே பிறந்து வாழ்ந்த விலையிலே 9வது மாதத்திலே 9வது அதிகாரம் மத்தியோ 13வது வசனத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னென்று வாசித்து பாருங்க. மத்தியோ 9வது அதிகாரம் 13வது வசனம்.
பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார்.
ஆண்டவர் சொல்லுகிறார், பழியை அல்ல நான் இரக்கத்தை விரும்ப. அதுக்கு முதல் காரியங்களை பார்த்தால் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆயக்காரர்களும் பாவிகளும் உணவு என்றார்கள், குற்றம் பிடிக்கிறார்கள். அவருக்கு தான் ஆண்டவர் சொல்லுவார், நான் பழியே இல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். பரிசேயர், சாதுகர், வேதபாரர், நல்ல வேதத்தை கற்று ஆண்டவர் எங்கே பிறப்பார் என்று எல்லா காரியத்தையும் நல்லா கற்று உணர்ந்தவர்கள். ஆனா அவருக்கு கற்றார்கள், அவருக்கு என்ன இல்ல, உணர்வு இல்ல. நான் கற்று உணர வேண்டும். அவர் சொல்லுகிறார், இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களில பாவிகளை மணந்துவதற்கு நான் அழைக்க வந்தேன். பாவிகளை ரட்சிக்க தேவன் வந்தான், அன்பு கூர்ந்தான், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தான். அவை நாம் கற்றுக்கொள்றவளாய் இருக்க வேண்டும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்ட என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். தேவனிடத்திலே நாம் கற்றுக்கொள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார், ஒரு உவமையை குறித்து அங்க சொல்றார். அத்திமரத்தினால் ஒரு உவமையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு கடைசி காலம் என்பதை, கடைசி நேரம், கடைசி நாள் என்பதை காரியத்தை குறித்து அத்திமரத்தினால் நீங்கள் உவமையை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்றா இங்கே இதெல்லாம் இதைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் என்ன செய்ய, ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி, ஒரு கதையை எழுதின சொன்னா அது ஒருக்கா வாசிப்பான், அப்படி நல்ல இன்ட்ரெஸ்ட் தான் வாசிப்பான். எத்தனை வருஷமா வாசிக்கிறாங்க, ஒரு ஊழிய கதை சொன்னா 50 வருஷமா வாசிக்கிறேன், இன்னும் வாசிக்கொண்டா இருக்கிறேன். இன்னும் ஏதாவது காரியத்தில கீழ்படி இல்லையா, இன்னும் ஏதாவது கதையை நான் செய்ய இல்லையா, மறந்துட்டான்னு சொல்லி கொண்டிருக்கேன். நாங்க இருந்து மாத்திரம் ஆகவே நாம் கற்றுக்கொள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தீமோத்தேயுக்கு எழுதும் போது அப்போஸ்தலன் பவுல் அங்கே சொல்றார், நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவர்களை நிலைத்திரு. நீ கற்று நிச்சயித்துக் கொண்டதில் நிலைத்திரு தீமோத்தேயுவே. தகப்பன் மகனுக்கோ எழுது போல் அவர் எங்களை குறித்து சொல்லுகிறார். அது மாத்திரமில்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட எப்படி 5 அதிகாரம் 8 வசனத்தில் அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். நாம் கற்றுக்கொள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஏன் பூமிக்கு வர வேண்டி வந்தேன்னு சொன்னால், மனுஷர்கள் எல்லாம் தோல்வியேற்று போனார்கள், மரித்தார்கள், அடக்கம் பண்ணப்பட்டார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பிறந்து எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்து மறித்து 3 நாள் வீட்டிலிருந்து இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அவர் ஜீவிக்கிறார். அந்த தேவனை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாங்கள் அவரிலே அன்பு கூற வேண்டும். 2வது, வாழ்க்கை அதன்படி நாங்கள் வாழ வேண்டும். 3வது, நாம் கற்றுக்கொள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நாங்கள் நடந்தால் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படலாம். இல்லாவிட்டு மரணம் சம்பவித்தால் நாத்துமா அவரிடத்திலே போகும் என்ற நம்பிக்கை எங்களிடத்திலே. ஜீவன் உள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஜீவன் உள்ள தேவனை நாங்கள் சோத்தரிக்கிறோம். ஆகவே தேவ சமத்திலே ஒளிந்து நின்று இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார், பிறந்தார் என்றதை குறித்து பார்த்தபோது மனுஷர்கள் எல்லாம் ஏதோ ஒரு காரியத்திலே விழுந்து தோல்விட்டு போனார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து மறித்தார், செய்தடைந்தார், முடித்தார், வெற்றி திறந்தார், மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவர் ஏழை கோலம் எடுத்து வரப்போறவில்லை. அவர் ராஜாதி ராஜாவாய், கத்தாதி கத்தரா, சிங்காசத்தில் வீற்றிருப்பவராய் அவர் வரப்போகிறார். 1வது ரகசியம் வரப்போவது, அவர் மணவாளனாய் மணவாட்டி சபையை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். ஆகவே உங்களையும் எங்களையும் ஆ தேவன் எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். நீ அதுக்கு ஆயத்தமா? நாம் அன்பு கூற வேண்டும். பிதா ஒரே புறான குமாரனை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினார். அந்த அன்பு எங்களை ஊற்றப்பட்டிருக்கும். ரோமர்காய் 5 அதிகாரம் 5 வசனத்தை பார்த்தா தேவனுடைய அன்பு எங்கள் இதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பை நாங்கள் பெருக வைக்க வேண்டும், வளர விட வேண்டும். நாம் ஒருவருடைய அன்பு குரலாய் இருக்க வேண்டும். 2வது, நாங்கள் அவருடைய வாழ்க்கையின்படி நாங்கள் வாழ வேண்டும். அவர் சொன்ன வாழ்க்கை இந்த வேதத்திலே இருக்கிறது. அவர் எப்படி வாழ வேண்டும் என்ற காரியத்தை அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவர் சொல்வர மாத்திரமில்ல, அவர் வாழ்ந்து காட்டியிருக்கார். அவை நாமும் வேதத்தின் வார்த்தையின்படி வாழ்கிறவளாய் இருக்க வேண்டும். அதேத்துல தகப்பன் தாயை நான் கனம் பண்ணவர்களாய் இருக்க வேண்டும். நான் நீடித்திருப்பதற்கு அவர் சொன்னபடி நாம் வாழ வேண்டும். சுகித்திருப்பதற்கு ஆசீர்வதிப்பதற்கு அவர் இப்படி வாழ வேண்டும். அது மாத்திரமில்ல, அவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவரை நாம் கற்றுக்கொள்ளவர்களாய் இருக்க வேண்டும், கற்றுக்கொள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் ஜீவ விருத்தத்தின் கனியை, ஆதாமுகளை கொடுக்காத கனியை உனக்கு புசிக்க கொடுப்பார். எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு பாக்கியம்.